Kritavan kila karmani Saharamena Keshavaha Atimartyani Bhagavan Gudha Kapata Manushaha.
Srimad Bhagavatam is the complete description of the personality of Godhead.
Srimad Bhagavatam Paramapurusha Bhagavane Patriya Purnamana Vilakamagam.
Not complete because that is not possible to completely describe him.
பூர்ணமானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவரை பூர்ணமா விளக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமானதல்ல.
But as complete as is possible in the small number of verses, only 18,000 verses.
ஆனா இந்த 18,000 ஸ்லோகங்கள்ல எந்த அளவுக்கு விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறார். இது அவரை விளக்குவதற்கு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஸ்லோகங்கள் தான்.
So within this Srimad Bhagavatam, the personality of Godhead Krishna is described in various ways.
இந்த 18,000 ஸ்லோகங்கள்ல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் பல்வேறு விதங்கள்ல விவரிக்கப்பட்டிருக்கிறார்.
There are various names given to him and various descriptions of his form, qualities, pastimes and various avatars.
அவருக்கு பல்வேறு திருநாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளார அவர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பல்வேறு குணங்கள், ரூபம், செயல்கள், பல்வேறு அவதாரங்கள் இவையாவும் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றன.
The description, there are several descriptions of him in this verse.
இந்த ஸ்லோகத்துல அவரை பற்றி பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
That he is atimartya, he is beyond the human platform.
ஒன்னு என்ன அப்படின்னா அதிமர்த்திய, அவர் மனிதர்களுடைய தளத்திற்கு அப்பாற்பட்டவர்.
That he is Bhagavan, he is very powerful, or the supreme personality of Godhead.
அவர் பகவான், மிகவும் சக்தி வாய்ந்தவர், முழுமுதற் கடவுள்.
That he is Guha, or very deep and difficult to understand.
அது மட்டும் இல்லாமல் அவர் கூடா அப்படின்னா ரொம்ப ஆழமானவர், புரிந்து கொள்வதற்கு கடினமானவர் என்று பொருள்.
Perhaps the most perplexing description of him in the whole Srimad Bhagavatam comes in the last word of this verse, Kapata Manusha.
Srimad Bhagavatathiliye avare patri namakku kulappakoodiya oru vidathil irukkakoodiya vilakkam enna appadina idanudaiya kadaisi vaarthai Kapata Manushaha.
This word kapata, it's not a very good word usually.
Kapata abdingara vaarthai romba nalla vaarthai kedaiyadhu poduvaga.
If we say that someone is kapat, it means he's a liar and he's a deceiver.
யாராவது ஒருத்தங்க கபட அப்படினு சொன்னோம்னா அவர் வந்து பொய் சொல்லக்கூடியவர், ஏமாற்றக்கூடியவர் என்று பொருள்.
And this statement maybe puts us in doubt as to the whole subject of the Bhagavatam, which is Krishna.
இந்த வார்த்தையானது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொத்த பொருளாகிய கிருஷ்ணர் மேல நமக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரலாம்.
ஸ்ரீமத் பாகவதம் begins with the solemn declaration of establishing the nature of the ultimate truth.
பரம்பரனுடைய இயற்கை பற்றி இருக்கக்கூடிய தெளிவான ஒரு விளக்கத்தோட ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குகின்றது.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதித்ரதஸ்சார்த்தேஷ்வக்விக்னேஸ்வரத் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதி கவயே மோஹ்யந்தி யத் சூரியஹ தேஜோ வாரி மிருதாங் யத்ஹா வினிமயோ யத்ர த்ரிசாகோ மஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. In various ways, Vasudev, Krishna, is established as the supreme truth through upon whom we should meditate in 18,000 verses.
பல்வேறு வழிகள்ல வாசுதேவரான கிருஷ்ணரே பரம்பொருள் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்திலே நிலைநாட்டப்பட்டு அதன் மூலமா எந்த வாசுதேவரை நம்ம இந்த 18,000 ஸ்லோகங்கள் முழுக்க தியானிக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருந்தது.
So having very emphatically established Krishna as the supreme truth who is the subject of Srimad Bhagavatam in the first verse,
முதல் ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணர் தான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பொருள் அப்படிங்கறத தெள்ள தெளிவா விளக்குனதுக்கு அப்புறம்,
In the second verse, even more emphatically, it stated, Dharma Prohjita Kaitava Atra. Herein, all cheating religion is kicked out.
இரண்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லா விதமான ஏமாற்றக்கூடிய மதங்களும் எட்டி உதைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கு.
வேதம் வாஸ்தவம் அத்ர வஸ்து, திஸ் இஸ் தி ரியல் சப்ஜெக்ட் ஆஃப் தி வேதஸ்,
இதுதான் வேதத்தினுடைய உண்மையான வஸ்து என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
So we can be very confident that this Srimad Bhagavatam is the pellucid or absolutely bright and clear delineation of the Supreme Absolute Truth who is Krishna.
அதனால நம்ம என்ன தெளிவா ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் பரம்பொருளான பரம்பொருளை பற்றிய ஒரு தெளிவான சரியான விளக்கம் என்று அந்த பரம்பொருள் கிருஷ்ணர் என்பதும் நாம் உணரலாம்.
And the this first chapter in which we're reading after the introductory verses describes the sages at Naimisharanya, Shaunakadi Rishi, who are speaking to Suta Goswami.
In Srimad Bhagavatam-udaiya aarambha slokangalukku apparam indha mudhal adhyayam nam ippa padichirukkakoodi indha adhyayathila paarthamna idu Shaunakadi Rishigal avargalai pattiya vilakkangalaga avargal kekkakoodiya kelvigalai kondu amaindullathu.
And they describe their desire, here they are describing their desire to Suta Goswami to hear about Krishna.
இங்க இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் சூத கோஸ்வாமி கிட்ட தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க, கிருஷ்ணரை பற்றி கேட்கணும் என்கின்ற விருப்பத்தை.
And why do they want to hear about Krishna?
ஏன் அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க?
Well, that's been described in the previous verse. Vayam tu na vitripyama, vayam tu na vitripyama uttama shloka vikrame yachinvatam rasagyanam swadu swadu pade pade. By hearing about Krishna, who is glorified in the best verses, that creates a kind of taste which we, it's so attractive that we never become satisfied. We want to taste that, the taste of hearing about Krishna, the rasa, we want to experience that at every step.
அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றிய, அதாவது உத்தமமான ஸ்லோகங்களால புகழப்படக்கூடிய கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை நாங்க கேட்கறதுனால என்றைக்குமே நாங்க களைப்படையறதில்ல. அவருடைய உன்னதமான சுவையில, அந்த ரசத்துல யாரெல்லாம் வளர்த்து கொண்டார்களோ அவங்க ஒவ்வொரு கணமும் அவருடைய லீலைகளை பற்றி கேட்கறதுனால இன்பம் அடைறாங்க.
So yeah, okay, it's very nice to hear about Krishna, and this verse gives some more idea.
கிருஷ்ணரை பற்றி கேட்கிறது அப்படிங்கிறது மிக சிறந்ததுதான். இந்த ஸ்லோகமானது மேலும் சில கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
Krishna, who is known as Keshava, sweet name of Krishna, performed activities with Balarama.
கிருஷ்ணருடைய இனிமையான பெயர்கள் ஒன்று என்ன அப்படின்னா கேசவன். அந்த கேசவ அப்படிங்கிற பெயரை சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் பலராமருடன் இணைந்து செயல்களை செய்தார் என்று.
Again, he is Atimartya, he is beyond the human platform, the platform of birth and death.
மீண்டும் அவர் வந்து அதிமர்த்திய, பிறப்பு இறப்பினுடைய தளத்திற்கு அப்பாற்பட்டவர், மனிதர்களுடைய தளத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் நிலைநாட்டப்பட்டிருக்கு.
He is the supreme personality of Godhead.
அவரே பரமபுருஷ பகவான்.
He's very deep, profound.
அவர் மிகவும் ஆழமானவர்.
So all these are very good reasons to want to hear about Krishna.
இது எல்லாமே நல்ல காரணங்கள் அவரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு.
But then again we come to that word kapatamanush.
ஆனா
cheating man.
ஆனா கடைசியா நமக்கு அந்த வார்த்தை வருது, அவர் ஒரு கபட்ட மனுஷர், அவர் ஏமாற்றக்கூடிய நபர் என்பது.
So it seems to be just some complete contradiction.
இது வந்து பார்க்கிறதுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக தோன்றுதே.
Why should we, everyone in this world is a cheater, why do we want to hear about another cheater?
இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே கபடத்தனம் வாய்ந்தவர்கள், நாம ஏன் இன்னொரு கபடரை பற்றி கேட்கணும்?
So what is going on here?
இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது?
Why these great sages who have left the world, left all the activities of cheating to come to the highest platform of spiritual knowledge, why would they want to hear about a cheater?
ஏன் இந்த மிகச்சிறந்த மாமுனிவர்கள், யார் வந்து இந்த ஏமாற்றம் நிறைந்த இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களோ, அவங்க ஏன் இன்னொரு ஏமாற்றுக்காரரை பற்றி கேட்கறதுல ஆர்வம் காட்டுறாங்க?
And as Krishna is accepted as the personality of Godhead, the source of, the maintainer of, and the destroyer of all universes,
அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் அவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைத்து அழித்து அதை பராமரிப்பக்கூடியவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்.
கிருஷ்ணா himself creates all illusion, he is beyond illusion.
அவர்தான் எல்லா மாயையும் படைக்கிறார், அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர்.
He is the supreme personality of Godhead.
அவரே பரமபுருஷ பகவான்.
So how can he be identified as an ordinary cheat?
அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சாதாரண ஏமாற்றுக்காரராக அடையாளம் காணப்படலாம்?
Well, there we have a clue. He is not an ordinary cheat.
இங்க நமக்கு வந்து ஒரு சின்ன அறிகுறி கிடைக்குது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண ஏமாற்றுக்காரர் கிடையாது.
A cheater he may be, but not an ordinary cheater.
அவர் ஏமாற்றுக்காரராக இருக்கலாம், ஆனா சாதாரண ஏமாற்றுக்காரர் அல்ல.
So what is the mystery of all this?
இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன?
Srila Prabhupada discusses this in the purport.
Srila Prabhupada இதை தன்னுடைய பொருளுரையில விளக்கிறார்.
And I mentioned the first two verses of Bhagavatam, which set the tenor for the whole of the Bhagavatam.
Na Bhagavathinude mudal irandu slogangalai chutti kaatnen. Indha slogangal Bhagavatham mulumaikkum oru manapanmayai amaikkindrana.
And there's the third verse also, which also sets the tenor.
Adarku moondravathu slogam endra irukku, aduvum Bhagavathinude manapanmayai amaikkindrathu.
Which seems to be in a different mood from the first two verses.
அந்த மூன்றாவது ஸ்லோகம் பார்த்தோம் அப்படினா, முதல் இரண்டு ஸ்லோகத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான மனப்பான்மை வெளிப்படுத்துற மாதிரி தோன்றலாம்.
Actually the first line is in line with the second verse. Nigama kalpataro galitam phalam, this is the ripened fruit of the tree of the Vedas.
அந்த மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய
Veda desire tree.
மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி பார்த்தீங்க அப்படின்னா, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம், அதாவது கல்பம் கற்பக மரம் போன்று இருக்கக்கூடிய வேதத்தினுடைய பழுத்த பலம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லுது. இது இரண்டாவது ஸ்லோகத்தோட ஒத்து போகக்கூடிய வரியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
சுகமகாத் அமிர்த திரவ சங்கீதம், இட்ஸ் ஆல்ரெடி நெக்டேரியன் பட் இட்ஸ் பிகம் மோர் ஸ்வீட் பை பீயிங் ஹர்ட் ஃப்ரம் சுகர்.
இது ஏற்கனவே அமிர்தம் போன்றது, ஆனாலும் இது சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து கேட்ட காரணத்தினால இது மேலும் அமிர்த சுவை அதிகமாகியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
So here we have the first indication that this Bhagavatam, it is not simply a philosophical narration or a narration about the magnificence, the vaibhav of the Supreme Lord.
இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதமானது வெறும்னா தத்துவ விளக்கங்கள் மட்டுமல்ல, இல்ல பகவானுடைய பெருந்தன்மையை பற்றி சொல்லக்கூடியது மட்டுமல்ல அப்படிங்கறத.
But there is the element of sweetness also.
இங்க இனிமை அப்படிங்கிற ஒரு ஒரு ஒன்றும் இதில் அடங்கி இருக்கிறது.
And that is emphasized in the last two lines of this verse. Pibata bhagavata rasamalayam muhuraho rasika bhuvi bhavakaha. Those who are expert in relishing rasa or the sweet taste of Krishna's pastimes, they should go on relishing this up until the point of loy, which means destruction or death, or in the ecstasies of devotional service it means where you just can't. Anyway, it's one of the very high ecstasies of devotional service.
அடுத்த இரண்டு வரிகள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரசாவை பற்றி மேலும் அதிகமாக நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, யார் ஒருத்தவங்க இந்த ரசத்துல மூழ்கினவங்களா இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணரை பற்றிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா, அவங்க ஒன்று மரணம் வரைக்கும் நம்ம சொல்லலாம், இல்ல அவங்க ஆன்மீக பரவசத்தினுடைய எந்த மிக உயர்ந்த நிலையை எட்ட வரைக்கும்னு சொல்லலாம்.
So Srila Prabhupada describes in the purport to the verse that we're reading today.
நாம இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார்.
That actually Krishna is the supreme personality of Godhead.
உண்மையில கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்பதே.
But he appears as you can see the pictures here, Radha Madhava Kunja Bihari.
நீங்க இங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் அவர் சாதாரண மனிதரை போல, இங்க ராதா மாதவ குஞ்ச பிகாரின் இருக்கு, அவர் அது மனிதரை போல தோன்றுகிறார்.
As Yashoda Nandana,
இல்ல யசோதையினுடைய நந்தனாக தோன்றுகிறார்.
As Vrajajana Ranjana,
Vrajajana Ranjanaraga தோன்றுகிறார்.
He is the supreme personality of Godhead. But in many ways, he appears to be like an ordinary person.
அவர் முழுமுதற் கடவுள் இருந்தாலும் பல வழிகளில் அவரை பார்க்கும் போது அவர் ஒரு சாதாரண மனிதனை போல தோன்றலாம்.
So in this way, it is a kind of deception, you could say.
இந்த விதத்துல நீங்க சொல்லலாம், இது ஒரு வகையான நம்மளை ஏமாற்றக்கூடியதாக தோன்றலாம்.
Just like Krishna was standing on the chariot before Arjuna.
கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முன்னாடி ரதத்துல நின்றிருந்தார்.
And then Krishna showed the Vishwarup, the universal form.
அதன் பிறகு கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டினார்.
And then Arjuna became aware of Krishna's tremendous opulence and power.
அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணருடைய ரொம்ப அற்புதமான சக்தியை பற்றியும் அவருடைய ஐஸ்வர்யத்தை பற்றியும் புரிந்து கொண்டான்.
And then Krishna went back to appearing just like an ordinary person.
அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மறுபடியும் ஒரு சாதாரண நபரை போல தோற்றத்துக்கு மாறிக்கொண்டார்.
So actually Krishna is the supreme personality of Godhead, full of all power.
ஆனால் எப்பவுமே கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள் தான், எல்லா சக்திகளும் கொண்டவர் தான்.
But for the sake of pastimes, he appears to be in many ways like an ordinary person.
ஆனால் லீலைக்காக அவர் பல்வேறு வழிகளில் பார்க்கிறதுக்கு ஒரு சாதாரண நபரை போல தோன்றுகிறார்.
So in this way it appears to be deceptive.
இந்த விதத்துல அது ஏமாற்றக்கூடியதாக தோன்றலாம்.
Not in a bad way.
இது தவறான விதத்துல ஏமாற்றது கிடையாது.
It's not that Krishna is the kind of when we speak about a cheater, we speak about someone who speaks very nicely and takes our money and promises to give us it back with very high interest and then never gives it back at all.
நம்ம பொதுவா ஏமாற்றக்காரர் அப்படினு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படினா, யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நிறைய வட்டி போட்டு திருப்பி தரேன் அப்படினு சொல்லிட்டு திருப்பி தராமலே போயிரறது, அந்த மாதிரியான நபர்களை நம்ம நினைக்கலாம்.
So that is an example of a common kind of cheating.
இது பொதுவான ஒரு ஏமாற்றுத்தனத்துக்கு ஒரு உதாரணம்.
Well, Krishna might take away all our money, that's not impossible.
கிருஷ்ணர் உங்களுடைய எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடலாம், அது ஒன்றும் அசாத்தியமானதும் கிடையாது.
But that's only if we think we have any money.
அது எப்ப அப்படின்னா, நம்ம கிட்ட ஏதாவது பணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்பதான்.
Because actually everything belongs to Krishna anyway.
ஏன்னா எப்படி பார்த்தாலும் எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானது.
But anyway, the point is that Krishna's apparent cheating is not at all bad for anyone, it's very beneficial for everyone.
ஆனா கருத்து என்ன இங்க சொல்ல வரோம்னா, கிருஷ்ணருடைய செயல்கள் மேலோட்டமா அவர் ஏமாற்றுறது போல தெரியக்கூடிய அந்த செயல்களானது யாருக்குமே எந்த விதத்திலையும் தீங்கிழைக்கிறது கிடையாது, எல்லோருக்குமே நன்மை பயக்கக்கூடியதுதான்.
Now we find in the Srimad Bhagavatam that most of the 10 first 9 cantos they describe the glory and grandeur of the personality of Godhead.
நீங்க பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் 9 காண்டங்கள்ல பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுடைய புகழும் அவருடைய சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன.
And his various avatars.
அவருடைய பல்வேறு அவதாரங்கள் அங்க வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன.
We become convinced that Krishna is all powerful when we hear about, for instance, Nrisimhadev ripping Hiranyakashipu to pieces.
நம்ம இந்த 9 காண்டங்களை படிக்கிறது மூலமா கிருஷ்ணர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறதுல முழு நம்பிக்கை பெறுகிறோம். உதாரணமாக நரசிம்மதேவர் ஹிரண்யகசிபுவை நல்ல சுக்குநூறா கிழிச்சு எறியும் போது.
And from the beginning of Bhagavatam we are told that Krishna is the origin of all the Vishnu forms.
ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிருஷ்ணரே எல்லா விஷ்ணு ரூபங்களுக்கும் மூலம் என்பதும்.
And actually Prahlad, we find in Bhagavatam, was meditating on Krishna who appeared before him in the form of Narasimhadev.
Nama paarkram Srimad Bhagavatathilum Prahladar avar Krishnarai dhyanithu kondirndar, and the Krishna Prahladarukku munbu Narasimhadevaraga thondrinar enbadai.
So having in 9 cantos been educated in the glory of Krishna, we enter the 10th canto.
கிருஷ்ணருடைய புகழை பற்றி 9 காண்டங்கள்ல நமக்கு கல்வி கற்பிக்கப்பட்ட பின்னர் நம்ம 10th காண்டத்துக்குள்ளார நுழைகிறோம்.
And then it becomes very strange.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசித்திரமானதா ஆகுது நமக்கு.
Because we hear about Krishna sucking the breast of Mother Yashoda.
ஏன்னா அங்க நம்ம கேக்குறோம் கிருஷ்ணர் யசோதையினுடைய மடியிலிருந்து பால் குடிக்கிறார்,
சின்ன
பசுக்களோடு அவர் விளையாடுகிறார்.
And in many ways appearing to be like an ordinary child.
பற்பள வழிகளில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு சாதாரண குழந்தையை போல தோன்றுகிறார்.
And there are the descriptions of his celebrated dancing with the gopis of Vrindavan.
அது மட்டும் இல்லாம விருந்தாவனத்தினுடைய கோபியர்களோடு அவர் நடனமாடுறார். அது போற்றி புகழப்படக்கூடியதாக இருக்கிறது.
Now, interspersed with such descriptions are descriptions of Krishna's magnificence.
இத்தகைய விளக்கங்களுக்கு நடுவுல அங்காங்க பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய பெருந்தன்மையும் அவருடைய உயர்ந்த தன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
Sometimes, well, at least twice it's described in Bhagavatam as a child. When Krishna opened his mouth, then Yashoda saw the whole universe within Krishna's mouth.
பாகவதத்துல குறைந்த இரண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷ்ணர் தன்னுடைய வாயை திறந்து மொத்த உலகத்தையும் யசோதைக்கு
காட்டுகிறார்.
அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் கிருஷ்ணரை தாக்குவதற்காக விருந்தாவனத்தை வந்து தாக்குவர்.
And just like little boys, they like to play games that they are killing great demons. Well, Krishna didn't play games. He really did kill great demons.
சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விளையாடுவாங்க, விளையாட்டுல வந்து ஏதோ அசுரர்களை கொல்ற மாதிரி சில விளையாட்டுகள் விளையாடுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அதே மாதிரி விளையாண்டா கூட அவர் சும்மா விளையாடல, அவர் உண்மையிலேயே அசுரர்களை அங்க கொன்றார்.
Little boys in the days before they had to go to pre-kindergarten at the age of 2 and a half. They used to play games and pretend that they're killing dragons and all this kind of stuff.
குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 வயசுல அவங்க வந்து ப்ரீ கிண்டர் கார்டனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க விளையாடுவாங்க. வீட்டில் விளையாடும் போது ஏதோ ஏதோ டிராகன் இருக்கு, பாம்பு இருக்கு, அதெல்லாம் வந்து கொல்ற மாதிரி அதுங்க வந்து விளையாண்டு இருப்பாங்க.
What's the word for dragon?
I just translated snake.
Snake, yeah.
Okay. Kind of snake.
Well, we have Takshak in the Bhagavatam. Something like a dragon, isn't it? Flying snake. Something like that. So we are reminded of Krishna's greatness throughout the 10th canto also, of his Atimartya Bhagavata, his supernaturality, or his supernature, and the fact of his being the Supreme Personality of Godhead.
இது மாதிரி 10th காண்டத்திலே கூட நடுவுல நடுவுல கிருஷ்ணருடைய அதிமர்த்திய பகவத, அதாவது அவருடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுளாக உரிய தன்மையை பற்றி நடுவுல நடுவுல சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம்.
But that is not particularly the subject of rasa, which is being spoken about in the 3rd verse of the Bhagavatam and the 19th verse.
ஆனா அது பாகவதத்தினுடைய 3rd ஸ்லோகத்திலையும் 19th ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டதே ரசா. அந்த ரசா வந்து அது அந்த ஸ்லோகம் இந்த விளக்கங்கள் ரசத்தை குறிப்பவே அல்ல.
The highest rasa, that which Chaitanya Mahaprabhu came to preach about, is of those devotees who have so much love for Krishna that they do not consider him to be the personality of Godhead at all.
சைத்தன்ய மகாபிரபு எந்த ரசத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தாரோ அது என்ன அப்படின்னா, அது எந்த பக்தர்கள் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக நினைக்காமல் அவரோடு உறவு கொள்றாங்களோ அந்த பக்தர்களுடைய உறவை பற்றி சொல்லிக் கொடுக்க வந்தார்.
Or even if they kind of know that he's the personality of Godhead, they don't really take it very seriously.
இல்ல அவங்களுக்கு இவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா கூட அவங்க அதை வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிறது இல்ல.
This is the standard of prema, which is so deep and so rich that the overwhelming fact of Krishna being the Supreme Personality of Godhead becomes as if insignificant.
இதுதான் அவர்களுடைய பிரேமையினுடைய தன்மை. என்னன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையானது அவர்களுடைய அன்பிற்கு முன்னாடி வரும்போது ரொம்ப அற்பமானதாக அவர்களுக்கு மாறிவிடுகிறது.
So, as far as the residents of Vrindavan are concerned, Krishna is their friend or their lover or their son.
பிருந்தாவன வாசிகளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் அவர்களுடைய நண்பர் அல்லது அவருடைய காதலர் அல்லது மகன் இப்படித்தான் அவர்கள் நினைக்கிறார்கள்.
And that he may be Bhagavan, well, maybe some people think like that.
அவர் வந்து கடவுள் பகவான் சில பேர் யாராவது நினைச்சிருக்கலாம் அப்படி அவ்வளவுதான்.
There are others also who despite so the residents of Vrindavan being covered by Krishna's yogamaya potency or the illusion of love do not recognize that Krishna is the supreme personality of Godhead.
Vrindavanathil irukkakoodiyavargal Krishnarudaya yogamaya shaktiyinala kavarapattirukkakoodiya kaaranathinala Krishnar dhaan mulumudar kadavul appingiradhu avanga angikarikkiradhu kedaiyadhu.
And those who take the position of Krishna's enemies, even though they also see the magnificence of Krishna, but being covered by another kind of maya, the maya, the illusion of hatred of Krishna, they do not recognize Krishna's glories.
அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய எதிரிகள் அவங்களுக்கு கிருஷ்ணருடைய அற்புதமான நிலையை பற்றி தெரிஞ்சா கூட அவங்க கிருஷ்ணருடைய வேறு தரப்பட்ட மாயினால கவரப்பட்டிருக்கிறதுனால கிருஷ்ணருடைய புகழை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அந்த அவர்கள் வேறு தரப்பட்ட மாயினால
மயக்கப்பட்டிருக்கிறார்கள்.
உதாரணத்துக்கு கம்சனுக்கு விருந்தாவனத்தில இருந்து செய்திகள் வரும். அவர் நினைப்பா ஏன் மக்கள் வந்து கிருஷ்ணர் அவ்வளவு பெரியவர்
நினைச்சிருக்காங்க.
அடக்கிட்டான் சரி காளியன் ஏதோ தண்ணியில தண்ணிக்குள்ள இருந்த ஒரு தண்ணி பாம்பு.
Some demons like my friends like Keshi, Krishna killed them when they were a little inattentive.
என்னுடைய நண்பர்களான சில அசுரர்கள் கேசியை போன்றவர்களை கிருஷ்ணர் கொன்னிட்டாரு. ஏதோ அவங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்த நேரத்துல கொன்னுட்டான்.
Kamsa couldn't accept that Krishna is actually very powerful.
அதனால கம்சனால ஏற்றுக்கொள்ளவே முடியல கிருஷ்ணர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத.
And there are others who are devotees of the Supreme Lord who also they don't really accept Krishna's leela in Vrindavan as being the real thing.
Adhe maari innum oru sila tharapatta bhaktargal irukanga avangalum Krishnarude Vrindavan leelaigala unmayana vishayangala yetrukolradhu kedaiyadhu.
The residents of Vaikuntha, when they hear about Krishna playing with the cows in Vrindavan, they think that's not really Krishna's leela.
விருந்தாவன வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க விருந்தாவனத்துல கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்கக்கூடியதை பற்றி கேட்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கிருஷ்ணருடைய உண்மையான செயல்கள் அல்லன்னு
நினைக்கிறாங்க.
அவர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்த முழுமுதற் கடவுள்.
He was only playing like that just to fool Kamsa.
அவர் வெறுமனே இந்த கம்சனை ஏமாற்றுறதுக்காக அங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார்.
That's not really who he is. He's actually Vaikunthanath.
அது அவருடைய உண்மையான நிலை அல்ல. அவருடைய உண்மையான நிலை வைகுண்டநாதராக இருப்பது.
So who actually is Krishna?
இப்படி உண்மையில கிருஷ்ணர்ங்கிறவர் யாரு?
He's cheating someone.
அவர் யாரையோ ஏமாத்துறாரு.
Says right here, kapata manusha.
அது இங்கே நேரடியா சொல்லப்பட்டிருக்கு கபட்ட மானுஷ.
So who actually is he?
யார் அப்பா அவர்?
If we say that he's the supreme personality of Godhead, it must be true. All the shastras say.
அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படினு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பா உண்மையாக தான் இருக்கணும். அதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது.
If we ask Yashoda Mai, is Krishna the supreme personality of Godhead? She'll look at us with a funny look on her face. What do you say?
நம்ம யசோதா அம்மா கிட்ட போய் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரியான தோரணையில பார்த்து என்னது இவன் நம்மளை கேள்வி பண்ற மாதிரி பார்ப்பாங்க.
What's all this big philosophy? I'm just churning butter here and you're talking. You go ask the Brahmins. I can't understand all this.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ நான் ஏதோ எளிமையா இங்க வந்து வெண்ணத்தட கடைஞ்சிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட வந்து நீ என்ன இந்த பெரிய பெரிய தத்துவம் பேசுற போ இங்க யாராவது ஓரமா பிராமணர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேளுங்கிறாங்க.
If you ask the Vaikunthavasis, they'll say, yes, Krishna is supreme, but Narayan is the actual.
நீங்க வந்து வைகுண்டவாசிகள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் தான் ஆனா உண்மையில நாராயணர் தான் மூல ரூபம்.
So is Mother Yashoda wrong?
அன்னை யசோதை சொல்றது தவறா?
I mean, Mother Yashoda doesn't know who Krishna is.
யசோதைக்கு கிருஷ்ணர் யாருங்கிறது தெரியலையா?
Or is Vyasadeva wrong?
Illa Vyasadevar thavara?
What's going on here?
இங்க என்னதான் நடந்துருக்குது?
Well, that's why Krishna is called Kapata Manusha.
அதனாலதான் கிருஷ்ணர் கபட்ட மனுஷன் அழைக்கப்படுறார்.
Very difficult to understand.
ரொம்ப அவரை புரிந்து கொள்றது ரொம்ப கடினம்.
Videshu Duralabham Adurlabham Atma Bhaktau. It's very difficult to understand by the Vedas.
வேதங்களால அவரை புரிந்து கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினம்.
But for a person whose very being is just full of bhakti, then it's not that he's rare to find, he's already captured Krishna.
யார் ஒருத்தருடைய மொத்த வாழ்க்கையும் உயிருமே பக்தியாக இருக்கிறதோ அவர்கள் ரொம்ப அரிதானவர்கள். அவர்களை பொறுத்தளவு கிருஷ்ணரை கைப்பற்றது அப்படிங்கிறது அரிதானது அல்ல.
So if we say that Krishna is the supreme personality of Godhead, that of course is correct.
நம்ம கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத சொன்னோம் அப்படின்னா அது உண்மைதான்.
And in fact all the Vedas they lead to that point.
எல்லா வேதங்களும் அந்த கருத்தை நோக்கி தான் செலுத்தப்பட்டுள்ளன.
This as Krishna himself says in Bhagavad Gita, Vedaisya sarva aham eva vedah. Krishna is the object of knowledge in the Vedas.
அதை கிருஷ்ணரே பகவத்கீதையிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதேஷ சர்வே அகமேவ வேத்யஹ, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே என்று.
So Krishna is the ultimate subject of knowledge in the Vedas, but Krishna cannot be known simply by knowledge.
கிருஷ்ணர் தான் வேதங்களால அறியப்பட வேண்டியவர், இருந்தாலும் வெறும் ஞானத்தை கொண்டு கிருஷ்ணர் அறியப்பட முடியாதவர்னும் சொல்லப்படுகிறது.
Just to give something of an analogy,
ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்கலாம்.
You can do a study gathering all knowledge about Sachin Tendulkar.
நீங்க சச்சின் டெண்டுல்கரை பற்றி எல்லா விதமான அறிவையும் தேடி அலசி ஆராய்ஞ்சு ஒரு தகவல்களை நீங்கள் பெறலாம்.
You can compile lots of information about him.
நீங்க அவரை பற்றி எண்ணிலடங்காத தகவல்களை நீங்க சேகரிக்கலாம்.
His height, his weight, his favorite food.
அவருடைய உயரம், அவருடைய எடை, அவருக்கு பிடித்தமான உணவு.
His parents name, his wife's name.
அவருடைய பெற்றோருடைய பெயர், மனைவியினுடைய பெயர்.
His favorite food.
அவருக்கு பிடித்தமான உணவு.
His batting average.
அவருடைய பேட்டிங் சராசரி.
You're the only person in Tamil Nadu who ever said anything like that, probably. Anyway, but that doesn't necessarily mean you may know a lot about him, but that doesn't necessarily know that you know him personally.
உங்களுக்கு அவரை பற்றி நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அவரை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது.
Now someone who's a great fan of Sachin, they may compile all information about him.
Sachin mela romba priyama irukkudi or rasigar yaraad avare patriya thagavalgal ellavatrayum segerikalam.
And they might know more about him even than his wife does.
Ana avarude manaviye kaattalum avarku Sachinai patri adhiga thagavalgal therindirukalam.
All the different details.
Ella vidamana nunukkangalum therinju vechirukalam.
But it would be foolish to say that he actually knows Sachin better than his wife does.
ஆனா அவருடைய மனைவியை காட்டிலும் இந்த நபருக்கு சச்சினை பற்றி அதிகமான தகவல்கள் தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது முட்டாள்தனம்.
Because she has a very intimate personal relationship with him.
ஏன்னா அவருடைய மனைவிக்கு அவரோட ரொம்ப நெருக்கமான அந்தரங்கமான உறவு இருக்கிறது.
I'm just making this example so to make the subject matter easier to understand.
நான் இந்த உதாரணத்தை எதற்காக கொடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்துவதற்காக.
Our subject matter of discussion is not Sachin Tendulkar or anyone else of this material world.
நம்ம இங்க விவாதிக்கக்கூடிய நபர் சச்சின் டெண்டுல்கரோ இல்ல இந்த உலகத்தை சார்ந்த எந்த ஒரு நபரோ கிடையாது.
But we can understand from this that simply by amassing information about Krishna doesn't necessarily mean that we know
என்ன கருத்து இங்க நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்க வர்றோம் அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றிய தகவல்களை வெறுமனே சேகரிக்கிறதின் மூலமா நம்ம கிருஷ்ணரை தெரிந்திருக்கிறோம் அப்படிங்கறது பொருள் அல்ல.
We may know a lot about Krishna, but that doesn't mean that we actually know him personally.
நமக்கு கிருஷ்ணரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காக நம்ம கிருஷ்ணரை தனிப்பட்ட முறையில தெரிந்தவர்கள் அப்படின்னு பொருள் கிடையாது.
However, there is a very big, there are many big differences between Krishna and any person of this material world.
எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய நபரா எடுத்தாலும் அவங்களுக்கு நடுவில் நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன.
And one of them is that every single living being can have and dominantly does have an intimate personal relationship with Krishna.
ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்வாளிகளும் கிருஷ்ணரோட ஒரு தனிப்பட்ட முறையில குறிப்பாக நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள முடியும்.
Whereas any famous person of this material world who they have many fans, they try to avoid their fans because they just can't deal with so many people.
ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எல்லா பெரிய மனுஷங்களும் எல்லா பிரபலமான மனிதர்களும் பாத்தீங்கன்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா எவ்வளவுதான் அவங்க பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா ரசிகர்களோடையும் அவங்களால உறவு கொள்றதுங்கிறது முடியாது.
It's a funny thing that people want to be famous.
பிரபலமானவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விருப்பப்படுறது உண்மையிலேயே ஒரு கேளிக்கைக்குரிய ஒன்று.
They want that many people will praise them and be after them.
நிறைய மக்கள் அவர்களை புகழ்வார்கள், அவங்க பின்னாடி
நிப்பாங்கன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ஆனா
யாராவது ஒருத்தவங்க பிரபலமானவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டு வர்றவங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே அவங்க தங்களுடைய நேரத்தெல்லாம் செலவழிக்கிறாங்க.
Because a jiva can only deal with a limited number of other people.
ஏன ஒரு ஜீவனால குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களோட மட்டும்தான் உறவு வைத்துக் கொள்ள முடியும்.
But Krishna has an intimate personal relationship with everyone.
ஆனால் கிருஷ்ணரோ ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள்ட்டையும் நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியும்.
So that by knowing about Krishna from the Vedas and from the Acharyas, then we that naturally the desire to develop a personal relationship with Krishna develops.
அதற்கு யாரெல்லாம் வந்து வேதங்கள் மூலமா கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இயற்கையாகவே கிருஷ்ணர் கிட்ட ஒரு தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ளணும்ங்கிற ஆசை வளர்கிறது.
But the knowledge of Krishna is not in and of itself tantamount to knowing Krishna.
ஆனால் வெறுமனே கிருஷ்ணரை பற்றி அறிவு மட்டுமே கிருஷ்ணரை நமக்கு தெரிந்தவர் ஆயிடுறார் அப்படிங்கிறது கிடையாது.
So who is this Krishna that the Bhagavatam is inviting us to know?
அதனால பாகவதம் நம்மள எந்த கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காக அழைக்கின்றது?
Well, that will depend on ourselves to a large extent.
அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு எந்த கிருஷ்ணரை அணுகிறோங்கிறது.
யயதாமாம் ப்ரபத்யந்தே தாம் ஸ்தத்தைவ பஜாமி அஹம். Krishna says, as they approach me, I reciprocate accordingly.
கிருஷ்ணர் சொல்றார், யார் என்னை எப்படி அணுகிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நான் பிரதிபலன் கொடுக்கின்றேன் என்று.
So if we want to ignore Krishna and forget Krishna, then Krishna may just appear to us to be a completely unimportant subject.
நம்ம கிருஷ்ணரை ஒதுக்கிவிட்டு கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு நினைச்சோம் அப்படின்னா அப்ப அவர் ஏதோ நமக்கு உபயோகம் இல்லாத பலன் இல்லாத ஒரு பொருளாக தோன்றலாம்.
Just like we see some of you have come from quite some distance to join this satsang, to join this spiritual meeting.
உதாரணத்துக்கு இங்க இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்காக உங்கள சில பேர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க.
And many other people are living just in the street here and they don't come at all.
ஆனா இதை காட்டுல இன்னும் நிறைய மக்கள் இதே தெருவிலேயே கூட வசிக்கலாம், ஆனா அவங்க இங்க வர்றதே கிடையாது.
And if you ask them to come, they'll say yes, yes, and they won't come.
இங்க இருக்கவங்கள நீங்க கேட்டீங்கனா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கனா அவங்க சொல்லுவாங்க வாங்க, ஆனா வர மாட்டாங்க.
They have no interest in Krishna.
அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது.
And others are interested in Krishna. That, oh, well, maybe he is God. Okay, I'll pray and maybe I'll get something.
சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணர் மேல ஆர்வத்தை காட்டுவாங்க. அவங்க நினைப்பாங்க கிருஷ்ணர் ஒருவேளை கடவுளா இருக்கலாம், அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி ஏதாவது நான் பெறுவேன் நினைப்பாங்க.
So there are levels of approach to Krishna.
அதனால கிருஷ்ணனை அணுகிறதுலயும் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன.
we may approach him considering him to be the supreme personality of Godhead.
அவரை ஒரு முழுமுதற் கடவுளாக நினைத்து நாம் அவரை அணுகலாம்.
Which is of course correct.
அது உண்மைதான், அதுல தவறில்லை.
We may be attracted to him in the form of Rama.
நம்ம அவர் மேல ராமருடைய அவரை ராமராக பார்த்து அதன் அவர் மேல கவரப்படலாம்.
Or Narayana.
அல்லது நாராயணர் மேல கவரப்படலாம், அல்லது வராகர் மேல கவரப்படலாம், அல்லது கூர்மர் மேல கவரப்படலாம். இவர்கள் எல்லாமே பகவானுடைய பல்வேறு ரூபங்களாக
இருக்கின்றனர்.
எல்லா ரூபங்களுக்கு மூல ரூபம்
கிருஷ்ணர்.
நம்ம கிருஷ்ணருடைய துவாரக லீலையினால கவரப்படலாம்.
Srimad Bhagavatam explains to us, especially as revealed through Chaitanya Mahaprabhu, that Krishna's pastimes in Vrindavan, they are the most attractive.
ஆனால் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுவும் குறிப்பா சைத்திர மகாபிரபுனால நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய விருந்தாவன லீலைகள் மிகவும் கவரக்கூடியவராக இருக்கின்றன.
Krishna Jotek Kela. Sarvatam Naralila Narabapu Taha Swarup. Of all Krishna's kinds of play, his human-like form is the best, and that is his very original form.
Krishnarudaya
to translate.
Krishnarudaya paladarapatta vilayattugal eduthukondam appadina. கிருஷ்ணருடைய பலதரப்பட்ட விளையாட்டுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய மனிதரை போல அவர் விளையாடுவதுதான் சிறப்பாக இருக்கின்றது, அதுதான் அவருடைய சொரூபமாகும். கிருஷ்ணருக்கு மனிதரை போன்ற ரூபங்கள் பல்வேறு ரூபங்கள்
இருக்கின்றன.
ஆனால் மிகவும் எல்லாவற்றிலும் பிரியமானதாகவும் எல்லாவற்றிலும் இனிமையானதாகவும் இருப்பது கிருஷ்ணர்.
Parashuram is also a human like, well, a human form.
Parashuramarum manidare pondra roopam.
That is some terrible activities he's performing.
Avar seidha sila seyalgal migavum bayangaramanavai.
Yeah, transcendental, but that is some bloody activities.
அதுல தெய்வீகமான செயல்கள் தான், இருந்தாலும் அங்க சில ரத்தம் சார்ந்த செயல்களாக இருக்கின்றது.
And Vamana Leela, that is certainly very sweet.
Vamana Leela nichayama adu romba inimiyanadu.
But that is just, that's very intimate with Bali Maharaj.
Irundalum adu vandu Bali Maharaj abingira orthar kitta mattum nerukkamanadu.
Ramal, he is very open to many devotees.
Ramar avar nereya bhaktargalukku thannai kodutar.
But he is a little distant also because he is the king.
Irundalum avar mattravangalirundu konjam vilagiye irundar ena avar raja.
Whereas Krishna, he is the supreme personality of Godhead, but he's sitting on the lap of Mother Yashoda.
ஆன கிருஷ்ணரை பார்த்தோம் அப்படினா, அவர் முழுமுதற் கடவுள், இருந்தாலும் அவர் யசோதையினுடைய மடியில் உட்கார்ந்திருக்கிறார்.
He is playing games with his young boyfriends in Vrindavan in the forest.
அவர் தன்னுடைய இளம் நண்பர்கள் கூட சேர்ந்து விருந்தாவனத்தினுடைய காடுகள்ல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்.
And he is dancing with the gopis very intimately.
அவர் கோபியர்களோட ரொம்ப நெருக்கமாக நடனம் ஆடுகிறார்.
The gopis are not some ordinary girls.
கோபியர்கள் ஏதோ சாதாரண பெண்மணிகள் அல்ல.
They are expansions of Krishna's pleasure potency.
அவர்கள் கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தியினுடைய விரிவாகங்கள்.
சின்மய ரசபதி பாவிதா விஸ்தா பீரிய ஏவ நிஜ ரூபதயா கலாபி. The gopis are all expansions of Krishna's pleasure potency.
கோபியர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தியினுடைய விரிவாகங்கள்னு சொல்லப்பட்டது.
So who is Krishna actually?
அதனால உண்மையில கிருஷ்ணர்ங்கிறவர் யாரு?
And why is it said that he is deceptive?
ஏன் அவர் வந்து கபடத்தனம் வாய்ந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு?
Well, it a lot depends on our perception of him.
நம்ம அவரை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத பொறுத்து நிறைய இருக்கு.
If we think that Krishna is just an ordinary person, then he will deceive us and we'll think he's an ordinary person.
நம்ம கிருஷ்ணர் சாதாரண நபர் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அப்ப கிருஷ்ணர் நம்மளை ஏமாற்றி அவர் சாதாரண நபர் தான் அப்படிங்கறத நினைக்க வைப்பார்.
Because we want to be cheated.
ஏன்னா நம்ம ஏமாற்றப்படுறோம்னு விரும்புறோம்.
So Krishna will allow us to be cheated.
Krishna nama yemata padradhukku anumathi kodupar.
If we think that Krishna is the Supreme Personality of Godhead, that is correct.
கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது
சரிதான். Even though that is the topmost level of understanding, still there's a little bit more to understand.
அதுதான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த அறிவு நிலை அப்படின்னு சொன்னா கூட அதுல இருந்து அதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு.
How can there be more than topmost?
அது எப்படி எல்லாத்தக்கட உயர்ந்ததை காட்டிலும் உயர்ந்தது எப்படி இருக்க முடியும்?
Well, that is possible in transcendence.
அது தெய்வீக நிலையில சாத்தியமாகும்.
Even materially you can have a greater than infinity.
நீங்க பௌதிகமா பார்த்தீங்கன்னா கூட எண்ணற்ற நிலைக்கு காட்டிலும் உயர்ந்ததுன்னு சில விஷயங்கள் இருக்கு.
Even in mathematics, that was just explained to me recently, you can have infinity and another infinity which is greater.
கணிதத்துல எனக்கு சமீபத்துல சொல்லி கொடுத்தாங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க கணிதத்துல அளவு அதிகமா இருக்கக்கூடியது, அதுக்கு வரம்பு அப்படிங்கறது கிடையாது, அந்த வரம்பு இல்லாத ஒரு நிலைக்கு அப்பால அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க.
Now that doesn't sound to make any sense, does it?
அதுக்கு ஏதாவது அர்த்தம் நமக்கு புரியுதா அதுல?
But okay, I'll explain. It's very easy to understand actually. If you take a set of every three numbers and an infinite number of them, then that becomes an infinite number of numbers.
நான் அதை வந்து உங்களுக்கு விளக்குறேன். எப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு மூன்று எண்ணெய் எடுத்துட்டு அதை வந்து நிறைய தடவை அதை அந்த எண்ணெய் நீங்க போட்டீங்க அப்படின்னா அப்ப அது வந்து வரம்பில்லாத ஒரு எண்ணாக மாறுகிறது. அது அப்ப நீங்க வந்து அதாவது எப்படின்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 27, 30 அப்படின்னு சொல்லி போட்டுட்டே போனீங்கன்னா அது வந்து எல்லையற்ற ஒரு எண்ணாக நிற்கும்.
If you take the numbers in between and you make an infinite number of them, that's also an infinite set of numbers.
அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணை எடுத்து அந்த எண்ணில இருந்து நீங்க வந்து தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து வரம்பற்ற ஒரு எண்ணாகவே இருக்கும்.
So you have 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. And so on.
நீங்க வந்து 1, 2, 4, 6, 8, 9, 10 இப்படி போயிண்ட் போட்டே இருக்கலாம்.
So you have one infinite set of numbers and you have another set of infinite numbers, but the other set is twice as many as the first set.
இப்படி நீங்க வந்து ஒரு வரம்பில்லாத ஒரு செட் வச்சிருக்கலாம், இன்னொரு அதுல இருந்து இன்னொரு வரம்பில்லாத செட் வச்சிருக்கலாம். அந்த ரெண்டாவது வரம்பில்லாத அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா முதல் வரம்பில்லாத அமைப்பை காட்டிலும் பெரியதுன்னு நம்ம சொல்லலாம்.
So if it's possible materially, then it's possible spiritually also.
இது பௌதிகமாவே சாத்தியம் அப்படிங்கிற பட்சத்துல ஆன்மீகமாவும் நிச்சயமா அது
சாத்தியமானதுதான்.
இருக்கிறதுல மிக உயர்ந்தது, இருந்தாலும் அதை காட்டிலும் உயர்ந்ததாக சில விஷயங்கள் இருக்கு.
Just like Chaitanya Mahaprabhu was discussing with Ramananda Rai.
உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராயரோட விவாதம் செய்து கொண்டிருந்தார்.
So Chaitanya Mahaprabhu was asking Ramananda, what is the topmost level of bhakti or of God realization?
Chaitanya Mahaprabhu Ramananda Rayarta ketindrundar bhaktiyinudaiya uyarndha nilai enna abdingaradha patri.
So various answers were being given and Chaitanya Mahaprabhu said, no, not really, try again.
அவருக்கிட்ட பலவேறு பதில்களை ராமானந்த ராயர் கொடுத்துருந்தார். இருந்தாலும் உண்மையா இல்ல, இன்னும் முயற்சி பண்ண முயற்சி பண்ணு சொல்லிட்டு இருந்தார்.
And at one point then Ramananda said that okay, just hearing about Krishna, dedicating to Krishna, and then Chaitanya Mahaprabhu said okay, that's right, I accept that.
ஒரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா ராமானந்த ராயர் சொன்னார், கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, கிருஷ்ணருக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறதுன்னு சொன்னார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், சரி இப்ப நான் ஏற்றுக்கொள்றேன்.
But there's something more.
இருந்தாலும் அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லி சொன்னார்.
And more, and whatever Ramananda would say, more, 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 tell us more, more, more.
அப்படி அதுக்கப்புறம் ராமானந்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு மேல இன்னும் இருக்கு, மேல இன்னும் இருக்கு, மேல இன்னும் இருக்குன்னு சொல்லி சொல்ல வச்சுட்டே இருந்தார்.
Some point Ramananda said, really? You really want to go further?
ஒரு நிலையில வந்து ராமானந்தர் வியப்போட கேட்டார், நீங்க இன்னும் அதிகமா போகணும்னு சொல்றீங்களா, உண்மையிலே போக சொல்றீங்களா?
I never found anyone who could even think of discussing such things.
அவர் சொல்ற யாருமே வந்து இந்த நிலையில கூட யாருமே விவாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எந்த ஒரு நபரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா?
சோ what they went on to further discuss, that is not discussed in Srimad Bhagavatam.
Avanga endha vishayatha todarndu melum melum
Chaitanyacharitamrita, sorry.
அவங்க எந்த விஷயத்தை தொடர்ந்து மேலும் மேலும் விவாதித்தார்கள் அப்படிங்கிறது சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூட சொல்லப்படவில்லை.
But that is discussed later by the actually it had been discussed, it already been put in writing by the followers of Chaitanya Mahaprabhu.
ஆனா அது சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றியவர்களால வேற புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
So that is very intimate.
அது மிகவும் அந்தரங்கமானது.
That is very rarely achieved.
அது மிகவும் அரிதாகவே அடையப்படுகிறது.
It is not an ordinary thing to become an associate of Krishna in Vrindavan.
பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல.
But Chaitanya Mahaprabhu says that is possible.
Ana Chaitanya Mahaprabhu sana adu satyam.
And for those who are in that relationship with Krishna, thinking of Krishna as their son, as their friend, as their lover, for them, if someone says Krishna is the Supreme Personality of Godhead, it doesn't really seem to make much sense.
பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய நண்பனாக கிருஷ்ணரை தன்னுடைய மகனாக அல்லது கிருஷ்ணரை தன்னுடைய காதலராக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுல எந்த ஒரு அர்த்தமும் புலப்படுறது கிடையாது.
So who is Krishna cheating?
கிருஷ்ணர் இப்படி யாரை ஏமாத்துறார்?
Well, we're all cheating ourselves if we don't surrender to Krishna.
நாம எல்லாருமே ஏமாற்றப்படுகிறோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் கிட்ட சரணடையல அப்படினா நம்ம எல்லாரும் நிச்சயமா ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்.
And whoever has revived their dormant Krishna consciousness is very happy in that relationship.
யாரெல்லாம் தங்கள் கிட்ட உறங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்பி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த உறவுல மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
But to actually understand who Krishna is, to exactly define, it's very difficult.
ana yaar krishnar abingiradha unmaya purindukondu ipdi than abin solli or vilakkam kudukiradha abingiradhu megavum kadinamaanadhu.
And even the great devotees, they may disagree.
மிகச்சிறந்த பக்தர்கள் கூட இதுல ஒப்புக்கொள்ளாமல் வேறு வெவ்வேறு கருத்துக்கள் உடையவர்களாக இருக்கலாம். சிலர் சொல்லலாம் ராமர் தான் முழுமுதற் கடவுள்னு. சிலர் வந்து நாராயணர் தான் முழுமுதற் கடவுள்களாம். சிலர் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்களாம். யார் இங்க சரி? எல்லாருமே
சரிதான். Bring out the qualities of their own Ishta Deva, the form of the Lord who they desire to worship.
அவர்கள் அவங்களுக்கு நம்ம விவாதம் வைச்சோம் அப்படின்னா அப்ப அந்த அந்த விவாதத்துல அவங்க தங்களுடைய இஷ்ட தேவர்களுடைய குணங்களை ஒன்றொன்றாக வெளிக்கொணர்வார்கள்.
Chaitanya Mahaprabhu, when he was asked who is Krishna, he said, well, I only know two names of Krishna.
சைத்தன்ய மகாபிரபு கிட்ட யாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு கிருஷ்ணருடைய இரண்டு பெயர்கள் மட்டுமே தெரியும் என்றார்.
That is Yashoda Nandan and Shyama Sundar.
அது என்ன அப்படின்னா யசோதா நந்தன் ஷியாம சுந்தர.
So this is a very intimate understanding of Krishna.
இது கிருஷ்ணரை பற்றி மிகவும் அந்தரங்கமான ஒரு அறிவாகும்.
So who is Krishna cheating?
இப்படி கிருஷ்ணர் யாரை ஏமாத்துறார்?
Everybody.
எல்லாரையும் ஏமாத்துறார்.
But that cheating is very sweet if we are a devotee.
ana nama bhaktargala irundom appadina anda yemaatrathanamaanadhu migavum inimiyaga irukkiram.
Those who think that Krishna is my lover, they don't very much think of him as being the creator, maintainer and destroyer of all universes, although he is.
யார் ஒருத்தவங்க கிருஷ்ணரை தங்களுடைய காதலராக அன்பிற்குரியவராக நினைக்கிறார்களோ அவங்க கிருஷ்ணர் படைப்பாளி, பராமரிப்பவர், அளிப்பவர் அப்படின்னு அவர் அப்படி இருந்தா கூட அப்படி அவரை நினைக்கிறது இல்ல.
And those who think he's not the supreme personality of Godhead, he's just some upstart, then they're also cheated, but in a bad way.
சில பேர் வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நினைக்காம அவர் ஏதோ தான் தோன்றிய வந்தவர் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் ஏமாற்றப்படுறாங்க. ஆனா அவங்க தவறான வழியில ஏமாற்றப்படுறாங்க. அவர்களுடைய தவறான மோசமான மனப்பான்மையினால அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்.
intimate relationship with Krishna.
நம்ம எல்லாரும் கிருஷ்ணரோடான அந்த அந்தரங்கமான உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டியவர்கள்.
We should study Bhagavad Gita and understand who is Krishna.
நாம பகவத் கீதையை படித்து யார் கிருஷ்ணர் அப்படிங்கறதை புரிந்துகொள்ள வேண்டும்.
And chant the holy names of Krishna.
கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும்.
Hear the pastimes of Krishna described in Srimad Bhagavatam.
ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ள கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்க வேண்டும்.
And those who are very fortunate they can appreciate Krishna in Vrindavan.
யார் வந்து அதிர்ஷ்டசாலிகளோ அவங்க விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை உணர முடியும், பாராட்ட முடியும்.
Vidantaste Santa Viralachara Katipya. So this Katipya means this is a description of Krishna in Vrindavan, that there is an atmosphere of all beauty and all opulence.
Vrindavanathil irukkakoodiya Krishnarai patriya vivalakam idu. Anga irukkakoodiyave ellame motta alagum motta aishwaryam nirendadhaga irukkirathu.
Krishna appears there as the supreme lover.
கிருஷ்ணர் அங்கே பரம அன்பிற்குரியவராக காதலராக தோன்றுகிறார்.
Surrounded by his lovers, the gopis.
அவருடைய காதலிகளான கோபியர்களால் அவர் சூழப்பட்டிருக்கிறார்.
He is Parama Purusha, he is the supreme person.
அவர் பரம புருஷர்.
But in Vrindavan, the understanding of Krishna as the supreme person is not exactly the same as, well, it's very different to the understanding of him as the supreme person. As the Lord of Vaikuntha.
விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பரமபுருஷர் அப்படின்னு அறியப்படுறதுக்கும் வைகுண்டத்தில் அவர் பரமபுருஷர் அப்படின்னு அறியப்படுறதுக்கும் வேறுபாடு இருக்கிறது.
All the trees are desire trees.
அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் கற்பக மரங்கள்.
So you can get whatever you want from them.
அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எதை வேணாலும் கேட்டு பெற முடியும்.
But the devotees say only one paraphernalia for serving Krishna.
ஆனா பக்தர்களுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கான உபகரணங்கள் மட்டுமே அவர்களுக்கு தேவை.
The land is similarly its wish fulfilling.
அங்க இருக்கக்கூடிய பூமியும் பார்த்தோம் அப்படின்னா சிந்தாமணியை போன்றது, நமக்கு வேணுங்கிறது கொடுக்கக்கூடியது.
The water is just like nectar.
அங்க இருக்கக்கூடிய நீரானது அமிர்தம் போன்றது.
No one ever talks.
அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே பேசுறதே கிடையாது.
Does that mean everyone is sitting in meditation and never speaking?
அப்படினா அங்க இருக்குறவங்க எல்லாரும் வந்து தியானத்துல உட்கார்ந்து பேசாமே இருக்காங்கன்னு அப்படின அர்த்தமா என்ன?
There is no talking because everyone's talking is so sweet it sounds just like singing.
அங்க பேச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே எந்த அளவுக்கு இனிமையா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பாடலை போன்று இருக்கின்றது.
And there's no walking because everyone's movements are so graceful, it's just like dancing.
அங்க நடக்கிறது அப்படிங்கறதும் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க யாரு நகர்ந்தாலும் அது எந்த அளவுக்கு கவரக்கூடியதா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நடனமாக அமைகிறது.
And the flute of Krishna is the very dear friend.
அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனுடைய அந்த புல்லாங்குழலானது மிக நெருக்கமான நண்பனாக திகழ்கிறது.
Everything there is full of divine spiritual blissful light.
அங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தெய்வீகமான ஆன்மீகமான ஒளியில நிரம்பி இருக்கிறது.
So we worship that land which is known as Shvetadvip Golok.
நம்ம கோலோகம் ஸ்வேததீபம் என்று அழைக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம பூஜிக்கின்றோம்.
Some persons, very few persons, they may have access to them.
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சில நபர்கள், மிக குறைவான நபர்களே அந்த இடத்தை அணுக முடியும்.
So Chaitanya Mahaprabhu gives us the opportunity to enter that world.
Chaitanya Mahaprabhu அந்த உலகத்திற்குள்ளார நுழையறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்துள்ளார்.
It's very difficult for us to even begin to conceive.
அதை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது கூட நமக்கு ரொம்ப கடினம்.
But if we hear about it from scriptures like Brahma Sanghita, then we will develop a desire to go there.
ஆனால் பிரம்ம சமிதை போன்ற சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம அதை பத்தி கேட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம அங்க போறதுக்கான ஆசையை வளர்த்துக் கொள்வோம்.
But as long as we are on the platform of material desire, then that will remain a great mystery to us.
ஆனா பௌதிக ஆசை அப்படிங்கற தலத்துல நம்ம இருந்துட்டிருந்தோம் அப்படினா அப்ப கிருஷ்ணரை புரிந்து கொள்றது அப்படிங்கறது மிகப்பெரிய ரகசியமாகவே நமக்கு இருக்கும்.
We will not at all be able to understand Krishna.
நாம கிருஷ்ணரை புரிந்து என்றுமே வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களாகி விடுவோம்.
நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாய சமாவிதாய் மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யம். Krishna says, I do not reveal myself to everyone.
Krishna சொல்றார் நான் என்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை.
I am covered by the curtain of illusory energy.
நான் மாய சக்தியினால மறைக்கப்பட்டுள்ளேன்.
To those foolish people who do not recognize who I am.
நான் யார் அப்படிங்கறத அங்கீகரிக்காமல் இருக்கக்கூடிய முட்டாள் மக்களுக்கு.
So there is the world beyond this world of birth and death.
இந்த பிறப்பு இறப்பு நிறைந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகம் ஒன்று உள்ளது. கிருஷ்ணர் நம்ம அந்த உலகத்திற்கு வரணும் அப்படிங்கறத நோக்கி நம்மளை கூப்பிடுகிறார். பகவத்கீதையில் நம்மை அவர் அந்த உலகத்திற்கு அழைப்பு விடுகிறார். அந்த உலகத்தை பற்றிய மேலும் அதிகமான தகவல்களை ஸ்ரீமத் பாகவதத்தில் அவர் நமக்கு கொடுக்கிறார்.
So we should develop a desire to go to that world and be with Krishna.
அதனால நம்ம அந்த உலகத்துக்கு போறதுக்கான ஆசையை வளர்த்து கிருஷ்ணரோட இருப்பதற்கான ஆசையை வளர்க்க வேண்டும்.
And when we have actually developed pure love for Krishna, then exactly who is Krishna philosophically, that may not be such an important question for us.
நம்ம உண்மையில கிருஷ்ணன் மேல அந்த தூய அன்பை நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்னா யார் கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த தத்துவமான கேள்வி நமக்கு ஒன்றும் பெரியதாக படாது.
In our present situation, it is a most important question for us.
நம்மளுடைய தற்போதைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு மிகவும் முக்கியமான கேள்வியாக அமைகிறது.
But for persons whose pure love of Krishna is actually awakened, they simply love Krishna.
ஆனா யார் ஒருத்தவங்களுக்கு வந்து தூய கிருஷ்ணரின் மீதான தூய அன்பு எழுப்பப்பட்டு விட்டதோ அவர்கள் எளிமையாக கிருஷ்ணரை மேல அன்பு செலுத்துறாங்க.
For them it is not so much a matter of logical understanding as simply their heart's attraction naturally goes toward Krishna.
அவங்களை பொறுத்தளவு ஏதோ நியாயப்படி அவங்களை வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்டு அவர் மேல அன்பு செலுத்துறது அப்படிங்கறது கிடையாது. அவர்களுடைய இதயமானது இயற்கையாகவே கிருஷ்ணரை நோக்கி போகிறது.
So Chaitanya Mahaprabhu is giving this opportunity to us to develop this pure love of Krishna.
இந்த கிருஷ்ணரின் மீதான தூய அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்.
Particularly by the process of chanting the holy names of Krishna.
குறிப்பாக கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்கிறதுங்கிற வழிமுறையின் மூலமாக அந்த வாய்ப்பை அவர் நமக்கு தருகிறார்.
So let us not cheat ourselves of this.
அதனால நம்ம நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இதிலிருந்து.
Let us take this opportunity.
இந்த வாய்ப்பை நாம் எடுத்துக்கொள்வோமாக.
To hear about Keshava and Balarama and their superhuman pastimes.
கேசவரை பற்றியும் பலராமரை பற்றியும் அவர்களுடைய அமானுஷ்யமான செயல்களை பற்றியும் கேட்பதற்கு நம்ம நம்மளுடைய காலத்தை உபயோகிப்போம்.
ஹரே கிருஷ்ண. Any question about this?
இது குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
Is there any other mic? This is the only mic. It's better to have
front
the recording. Atimarjani Bhagavan.
Guru Maharaj, here it's mentioned Kapata Manusha. So the sages of Naimisharanya, they are mentioning this. So clearly they have quite a deep understanding of Krishna. They, and it looks like they're definitely devotees.
Yes.
So
they're specifically asking to hear about Krishna.
So if that is the case, they performing this yajna and having black suit all over their bodies seems contradictory, that they understand that Krishna is so sweet. So why did they do this kind of a sacrifice?
Yeah.
இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, கிருஷ்ணரை இவர்கள் இங்க கப்பட்ட மனுஷ அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க கிருஷ்ணரை பற்றி நல்லா தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்பது இதுல இருந்து தெளிவாகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஏன் இந்த நைமிஷாரணத்துல ஒரு பெரிய யாகத்தை செய்து அவர்களுடைய உடல் எல்லாம் கருப்பாகியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது பார்க்கும் போது முரண்பட்டதாக தோன்றுகிறது.
Well, it might seem difficult to understand for you because you've been trained from the beginning in clear, pure Krishna consciousness.
இது உங்களுக்கு புரிந்து கொள்றது அப்படிங்கிறது கடினமானதாக தோன்றலாம், ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே நீங்க வந்து தூய கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
But at that time the broader Vedic culture was extant.
ஆனா அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விரிவான வேத கலாச்சாரம் இருந்து வந்தது.
And the sages of Naimisharanya, they were obviously very advanced.
நைமிஷாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் நிச்சயமாக நன்கு முன்னேறிய நிலையில் இருந்தார்கள்.
But they hadn't had to them explained all the details of the science, the Bhagavat Tattva Vijnana.
ஆனால் அவர்களுக்கு பகவத் தத்துவ விஞ்ஞானத்தினுடைய விளக்கங்கள் எல்லாமே விளக்கப்பட்டதாக தெரியல.
And in fact they had heard so many other things before they heard this subject.
அவங்க இந்த விஷயத்தை கேட்பதற்கு முன்பு இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள்.
So because you are fortunate enough to have had all these points clearly explained to you from the beginning, everything is very clear, we hope.
நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக ஆரம்பத்திலேயே இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால நீங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவாக இருக்கிறீர்கள் என்று நம்ம நம்புறோம்.
So those who are coming in the Sampradaya of Chaitanya Mahaprabhu, they're more fortunate than others who come previously.
இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரே காட்டிலும் யார் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்தில் வராங்களோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்.
By hearing different, prior to this they'd heard different Puranas and they'd been attentive enough to extract the little point, the points here and there about the supremacy of Krishna and the supremacy of bhakti to him.
இது பாகவதத்தை கேட்பதற்கு முன்பு அவர்கள் நிறைய புராணங்களை கேட்டார்கள். அப்படி புராணங்களை கேட்ட போது அவங்க அங்கிருந்து பல கருத்துக்களை எடுத்து அதன் மூலமாக கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கான ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுற அளவுக்கு அவங்க இருந்தாங்க.
But the whole culture at that time was in the culture the performance of sacrifice was central.
அங்க கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்னா, யாகம் பண்றது அப்படிங்கறது அது எல்லாவற்றுக்கும் மையமாக இருந்து வந்தது.
Seeing Damodar Gauranga there, I'm just thinking of another point of this illusionism.
தாமோதர் கௌரங்கா இங்க இருக்கிறத பார்க்கும்போது நான் இன்னொரு இந்த மாயை குறித்து இன்னொரு கருத்து எனக்கு தோன்றுகிறது.
As he is performing dramas of various pastimes of Krishna and Chaitanya Mahaprabhu.
அவர் கிருஷ்ணரை பற்றியும் சைத்தன்ய மகாபிரபு பற்றியும் பல்வேறு நாடகங்கள் நடத்தி வருகிறார்.
So leela is very similar to drama.
லீலை அப்படிங்கிறது நாடகத்தை போன்றதுதான்.
In the science of drama, which is explained by this Bharata Muni, he describes the Natya Shastra, the science of drama and dance.
Bharata Muni அப்படிங்கிறவர் நாடகத்தினுடைய கலையை பற்றியும் நாட்டியத்தினுடைய கலையை பற்றியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
So he describes how to do drama and different gestures and different kinds of scenes to bring out different kinds of moods which are called rasas.
Adula avar eppadi ettagaya iyakangalai orthar vaikkanum eppadi nadandu kondal andha oru kurippitta bhavanaiyai kondu vara mudiyum abingaradala kattru koduthirukkar.
So Krishna leela, that is also full of rasa, but that is real, that is not just a drama, it's real.
கிருஷ்ணருடைய லீலைகள் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து முழுக்க முழுக்க ரசங்கள் நிரம்பியது. இது ஆனா வெறும் நாடகம் அல்ல, உண்மை அங்க.
So if there is a drama of Krishna Leela, although it's a drama, it's actually more real than the life that we're living in our day-to-day life.
கிருஷ்ணருடைய அந்த கிருஷ்ணரை பற்றி ஒரு நாடகம் இருக்கு அப்படின்னா, அது ஒரு நாடகம் அப்படின்னா கூட நம்ம எத்தகைய வாழ்க்கையை இப்ப வாழ்றோமோ அத்தகைய வாழ்க்கை காட்டிலும் அந்த நாடகமானது உண்மையானதாகும்.
And if we become absorbed in that leela, then we forget that it's the success of a drama is that when those who are watching it, they forget that they're watching a drama.
நம்ம ஒரு நாடகம் நடத்துறோம் அப்படினா அதனுடைய வெற்றி என்ன அப்படினா, அதை பார்க்க கூடியவர்கள் இது நம்ம நாடகம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு அவங்க நினைக்க கூடாது.
then as far as we are concerned, it's not a drama, it's actually happening.
நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடகம் கிடையாது, அது உண்மையிலே நடக்கிறதா நாம செய்றோம்.
So when Rama kills Ravana, everyone cheers.
ராமர் வந்து ராவணனை கொல்லும் போது எல்லாரும் வெற்றி வாகைய அத வந்து புகழ்றாங்க.
That is real.
அது உண்மை.
Ram does kill Ravana. He's killing Ravana.
ராமர் ராவணனை கொன்றார், ராவணனை கொண்டு கொண்டிருக்கிறார்.
So what's a drama and this whole material life is just some play acting.
இந்த மொத்த பௌதிக வாழ்க்கையுமே ஒரு நாடகத்தை போன்றதுதான்.
And Krishna Leela, that is real.
Krishna Leela இதான் உண்மையான நிகழ்ச்சி.
So these dramas of Krishna Leela, these paintings of Krishna Leela, they are windows that we can walk through into that world.
கிருஷ்ணலீலைகளை பற்றிய அந்த நாடகங்களும் கிருஷ்ணலீலைகளை பற்றிய வரைபடங்களும் ஆன்மீக உலகத்திற்கான ஒரு ஜன்னலை போன்றது. அதன் மூலமாக நம்ம ஆன்மீக உலகத்துக்குள்ளார் நுழைய முடியும்.
ஹரே கிருஷ்ணா,
ஹரே கிருஷ்ணா.